தென்றல் மார்ச் 2011. ஹரிமொழி பகுதியில் ஹரிகிருஷ்ணனின் பேராசிரியர் நினைவுகள். வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஆசிரியர் நாகநந்தி வாழ்ந்த காலத்திலேயே தமிழ் அறிஞர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர், பாராட்டப்பட்டவர், ரசிக்கப்பட்டவர். அவ்வை நடராசன் தொடங்கி பட்டிமன்ற பேச்சாளர் பேரா ராஜகோபாலன், சென்னை கிறிஸ்துவ கல்லூரி என்று மிக பல தமிழறிஞர்கள் அவருடைய அறிவின் வீச்சை உணர்ந்திருந்தனர். நாடகத்துறையிலும் ஆசிரியர் ஈடுபட்டிருந்தார் என்பதை குறிப்பிட்டிருந்தேன். ஆர் எஸ் மனோகருக்கு அவர் எழுதி தந்த துரியோதன நாடகம் 1977 தமிழ் நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சிறந்த நாடக விருதை பெற்றிருந்தது. ஜஸ்டிஸ் என்ற பெயரில் கல்கியின் சிறுகதையான தூக்கு தண்டனையின் அடிப்படையில் எழுதியது. அவர் எழுதிய நாடகத்தை மேஜர் சுந்தரராஜன் பற்பல முறை அரங்கேற்றினார். அவருக்கு முன்னால் டைரக்டர் விஜயின் தூக்கு தண்டனை என்ற பெயரிலேயே அந்த நாடகத்தில் முக்கிய பாத்திரமேற்று நடித்திருந்தார். ஆசிரியரே மேடையேறி அந்த நாடகத்தில் நடிக்கவும் செய்திருக்கிறார். டைரக்டர் கே பாலச்சந்தர் அக்கவுண்டன்ட் ஜெனரல் அலுவலகத்தில் பணியாற்றிய காலகட்டத்தில் ஆசிரியரும் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார். கே பாலச்சந்தருடன் ஒரே பிரிவில் பணியாற்றினார். பிறகு அரசு பணியை உதறிவிட்டு தமிழ்பால் இருந்த காதலால் கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்ந்தார். நிலையான அரசாங்க உத்தியோகத்தை விட்டுவிட்டு நிலையற்ற தமிழாசிரியர் வேலையில் நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு தமிழ்தான் காரணம் என்று பலமுறை இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி கே பாலச்சந்தருக்கும் ஆசிரியருக்கும் நெருங்கிய நட்பு இருந்தது. ஜெயகாந்தனும் ஆசிரியரும் ஆனந்த விகடனில் முத்திரை சிறுகதைகள் பலவற்றை எழுதியிருக்கிறார்கள். ஒரு வாரம் ஜெயகாந்தன் கதை என்றால் அடுத்த வாரம் நாகநந்தியின் கதை வெளிவருவது 1960களில் வழக்கமாகவே இருந்தது. ஜெயகாந்தன் பெரிதும் மதித்த நெருங்கிய நண்பர் ஆசிரியர். அடாபுடா நண்பர்கள் என்பார்கள் அல்லவா, அப்படி வாடா போடா என்று பேசிக்கொள்ளும் அளவுக்கு இருவரும் நண்பர்கள். தொலைக்காட்சி தொடர் நாடகங்களில் இப்போதெல்லாம் நடிக்கும் பாரதி திரைப்படத்தில் எட்டயபுரம் ஜமீன்தார் பாத்திரம் ஏற்று நடித்திருந்த நடிகர் அமரசிகாமணியும் ஆசிரியருடைய தயாரிப்பே. நான் நடிக்க வந்ததே அவரால் தான் என்று அமரசிகாமணி இப்போதும் குறிப்பிடுகிறார். நடிகர் சிவகுமார் ஆசிரியரை பலமுறை நேரில் வந்து சந்திப்பார். இப்படி ஆசிரியரின் பால் பெருமதிப்பும் நெருங்கிய நட்பும் கொண்டிருந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர், அதாவது நான் இப்போது பேசப்போகும் தலைப்புக்கு நேரடியான தொடர்புள்ளவர் என்பதால் குறிப்பிடத்தக்கவர். மற்றவர்கள் எல்லாம் குறிப்பிடத்தகாதவர்கள் என்று சொல்ல வரவில்லை. எழுத்தாளரும் நாடக ஆசிரியரும் திரைத்துறையாளரும் பத்திரிகையாளருமான கோமல் சுவாமிநாதன். அவருடைய சுபமங்களா பத்திரிகை வெற்றிகரமான தரம் வாய்ந்த பத்திரிகையாக பிரபலமாகியிருந்த சமயம் அது. 1991-92 வாக்கில் இருக்கலாம். அந்த சமயத்தில் ஆசிரியர் கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தில் பாரதியை பற்றி ஆங்கிலத்தில் உரையாற்றிவிட்டு வந்திருந்தார். பிறகு திருக்குறளும் நிர்வாகமும் என்ற தலைப்பிலும் ஆங்கில உரைகளை நிகழ்த்தினார். இப்படிப்பட்ட சூழலில் கோமல் ஆசிரியருடைய தொடர் சொற்பொழிவு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தார். மாதம் ஒருமுறை 3 மணி நேரம் உரை ஆசிரியர் நிகழ்த்துவார். தலைப்பு பாரதியின் குயில் பாட்டு. 6 மாத காலம் இவ்வாறு 6 தகவணைகளில் சுமார் 18 மணி நேரம் குயில் பாட்டை மட்டும் விரித்து பேசினார். அதன் சுருக்கம் சுபமங்களாவில் வந்து கொண்டிருந்தது. எழுத்தாளர் சுஜாதா, கவிஞர் ஞானக்கூத்தன் போன்றவர்கள் எல்லாம் அரங்கில் திரண்டு இருந்தனர். இலக்கிய சிந்தனையின் மாதாந்தர கூட்டங்கள் நடைபெறும் அதே இடத்தில் ஆசிரியர் உரையாற்றினார். குயில் பாட்டில் 18 மணி நேரம் பேச என்ன இருக்கிறது என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா. பாடலின் இறுதியில் பாரதி 2 அடிகளை சேர்த்திருக்கிறான். ஒரு பேச்சுக்கு சொன்னால் 2 அடி, டெக்னிக்கலாக சொன்னால் 3 அடி. ஆழ்ந்த தமிழ் புலவி கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க யாதானும் சற்றே இடமிருந்தால் கூறீரோ. ஆழ்ந்த தமிழ் புலவீர் என்றொரு விழி. இந்த கதை ஒரு கற்பனை தான் என்றாலும் இதற்கு ஏதாவது வேதாந்தமாக பொருள் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல இடம் இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்களேன். இந்த அடிகளில் தொனிப்பது என்ன என்பதே பட்டிமன்றத்துக்கு, அதாவது முறையாக நடக்கும் பட்டிமன்றத்தை சொன்னேன், தற்கால தொலைக்காட்சி கிச்சு கிச்சு மூட்டைகளை அல்ல. உரிய தலைப்பு. இதில் தொனிப்பது கிண்டல் என்றொரு கட்சி உண்டு. எப்பா தமிழ் புலவனுங்களா, எதிரா சாக்கு எங்கடா இடுக்கு கிடைக்கும், எதிரடா ஏதானும் ஒரு வெட்டி வேதாந்தத்தை புகுத்தி நம்முடைய ஆழ்ந்த தமிழ் பயிற்சியையும் வேதாந்த திறமையையும் வெளிக்காட்டிக் கொள்ள எங்காவது எப்படியாவது எதிலாவது ஒரு சாக்கு கிடைக்குமா என்று நோண்டி கொண்டிருப்பதுதானே உங்க முழு நேர வேலை. அப்படி ஒரு கதையை இங்கே சொல்லி இருக்கிறேன். இதில் மனிதன் இருக்கிறான், குயில் இருக்கிறது, குரங்கு இருக்கிறது, மாடு இருக்கிறது, எல்லாம் மனித மொழியில் பேசுகின்றன, அல்லது அவற்றின் பேச்சு மனிதனுக்கு புரிகிறது. குயில் முதலில் மனிதனை, சேரமான் என்பவனை இளவரசனாக இருந்து கொல்லப்பட்டு பிறகு தொண்டை வளநாட்டில் ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து கொண்டிருப்பவனை காதலிக்கிறது. 4 நாள் கழித்து அவனை வர சொல்கிறது. ஆனால் இவனோ அடுத்த நாளே போய் நிற்கிறான். பார்த்தால் குயில் ஒரு குரங்கோடு இந்த மனிதனிடம் பேசிய அதே காதல் மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறது. எப்படி? குரங்கு பாஷையில் பாரதி சொல்கிறான், வானர பேச்சினிலே மைக்குயிலி பேசியதை யான் அறிந்து கொண்டு விட்டேன் யாதோ ஒரு திறத்தால். குயில் குரங்கு பாஷையில் கொஞ்சிக் கொண்டிருந்ததை என்னவோ ஒரு விளக்க தெரியாத திறத்தினால் இந்த மனிதனான பாரதி புரிந்து கொண்டு விட்டான். உடனே இரண்டையும் கொல்வதற்காக வாளை உருவுகிறான். வாளை இந்த பிறப்பிலும் உருவுவதால் இவன் இன்னமும் இளவரசன்தான் என்பது குறிப்பு. எந்த மாயத்தினாலோ குயில் குரங்கு எல்லாம் மறைந்து போய்விடுகின்றன. துக்கம் தொண்டையை அழைக்க இவன் வீடு திரும்புகிறான். பிறகு அவனுக்கே விருப்பம் இல்லாத போதிலும் கால் அவனை தானாக செலுத்த மறுபடியும் அந்த மாஞ்சோலைக்கு தன்னையும் அறியாமல் போகிறான். இப்போது குயில் மறுபடியும் அதே காதல் மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறது. யாருடன்? ஒரு மாட்டுடன். ஆசைதான் வெட்கமறியுமோ என்று பல நேச உரை கூறி நெடிதுயர்த்து பொய்க் குயிலி பண்டு போலே தனது பாழடைந்த பொய்ப்பாட்டை எண்டிசையும் இன்பக் களியேற பாடியதே. இப்போது மாட்டின் அழகையும் பொலிவையும் அறிவையும் பாரம் சுமக்கும் திறமையும் புகழ்ந்து அதனால் உன்னுடன் எனக்கு காதல் உண்டாகிவிட்டது என்று பேச்சு. மறுபடியும் இந்த மனிதன் சேரமான் என்றே வைத்துக் கொள்வோம். இரண்டையும் கொல்ல முனைகிறான். இந்த முறை வாளை காளையின் மேல் வீசுகிறான். காளை தப்பித்து ஓடிவிடுகிறது. குயிலும் காட்சியும் மறைந்து விடுகின்றன. நான்காவது நாள் வருகிறது. வேண்டா வெறுப்பாக சேரமான் குயிலை பார்க்க வருகிறான். பிறகு பல உண்மைகள் தெரிய வருகின்றன. முன் ஜென்மத்தில் இருவரும் காதலித்ததும் இந்த குயில் அப்போது ஒரு வேடர் குல தலைவனுடைய மகளாக சின்ன குயிலி என்ற பெயருடன் வளர்ந்ததும் சேரமான் இளவல் இவளை சந்தித்து இருவரும் காதலில் விழுந்ததும் அந்த சமயத்தில் சின்ன குயிலியின் முறை மாமன்களான மொட்டை புலியனுடைய மூத்த மகள் நெட்டை குரங்கன் மாடன் என்ற பெயர் கொண்ட இன்னொரு மாமன் மகன் இருவரும் சின்ன குயிலியை மணக்க விரும்புகிறார்கள். குயிலி சம்மதித்து விடுகிறாள். காதலினால் இல்லை கருணையினால் இத்துரைத்தாய் என்று கவி குறிப்பிடுகிறான். காதலினால் அல்ல என்ற தலைப்பில் இந்த தொடரை பயன்படுத்தி மலேசிய எழுத்தாளர் ரே கார்த்திகேசு ஒரு கதையை எழுதியிருக்கிறார். மதுரை திட்டத்தில் உள்ளது. ஜெயகாந்தனும் இந்த தலைப்பை பயன்படுத்தி நினைவிருக்கிறது. இருவருக்கும் இப்படி சொல்லி ஏச்சு கட்டிவிட்டு சின்ன குயிலி சேரமான இளவலுடன் ஓடி போய்விட எத்தனிக்கிறாள். இருவரும் தனித்திருக்கும் நேரத்தில் நெட்டை குரங்கனும் மாடனும் பின்புறமாக வந்து சேரமானை வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். சின்ன குயிலி இறந்து இந்த ஜென்மத்தில் குயிலாக பிறக்கிறது. பறவையாக இருந்த போதிலும் தனக்கு ஏன் மானிடர் மொழி புரிகிறது என்று குழம்புகிறது. ஒரு முனிவர் வருகிறார். குயில் அவர் காலில் விழுந்து காரணத்தை கேட்கிறது. முனிவர் முற்பிறவி கதையை சொல்லி இந்த பிறவியில் உன் காதலன் தொண்டை மண்டலத்தில் பிறந்திருக்கிறான். அவனை நீ பார்த்ததுமே அடையாளம் கண்டுகொள்வாய். நீ குயிலாக இருப்பதால் அவனுக்குத்தான் உன்னை தெரியாது. இருவரும் காரணம் புரியாமல் காதல் வசப்படுவீர்கள். ஆனால் ஒன்று, அந்த பசங்க மாடனும் குரங்கனும் இப்பவும் பிறந்திருக்கிறார்கள். மாடன் மாடாக பிறந்திருக்கிறான், குரங்கன் குரங்காக பிறந்திருக்கிறான். ஜாக்கிரதை, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல இப்போது எனக்கு பொழுதில்லை. சந்தியாவந்தனம் செய்ய சமயம் ஆனது என்று கூறிவிட்டு போய்விடுகிறார். எனவேதான் குயில் குரங்கையும் மாட்டையும் இந்த பிறவியிலும் காதலிப்பது போல் நடித்ததை சொல்கிறது. இதை நீங்கள் நம்பி என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது உங்கள் கையால் என்னை கொண்டு போட்டாலும் சரி என்று இவர் பாரதி இப்போது இந்த இவர் காலில் விழுகிறது. காலில் விழுந்த குயிலை கையில் அள்ளி முத்தமிடுகிறான். உடனே ஸ்னோ ஒயிட் அண்ட் செவன் டுவார்ஃப்ஸ் கதையில் வருவதைப் போல் இளவரசன் முத்தமிட்டதும் இறந்து போனதாக கருதப்பட்ட ஸ்னோ ஒயிட் எழுவதைப் போல குயிலிருவம் நீங்கி கண்ணை பறிக்கும் அழகான மங்கையாக மாறுகிறது குயில். இந்த நாட் முடிச்சு பாரதியின் இன்னொரு கவிதையில் அவிழ்கிறது. காதலியை முத்தமிட்டு எழுப்பி இளவரசனை பற்றி வேறொரு கவிதையில் பாரதி குறிப்பிடுகிறான். அதெல்லாம் அப்புறம். இவ்வளவு போதாதா பாரதி கிண்டலாக தமிழ் புலவர்களை விழிப்பதும் வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க ஏதாச்சும் கொஞ்சம் போற இடம் இருக்கா என்று நக்கலுடன் கேட்பதும் பற்பல தமிழ் பண்டிதர்களுக்கு விளங்கவில்லை. ராமன்தான் பரம்பொருள், சீதை ஆன்மா, அதை ஆசை கோபம் காமம் எல்லாவற்றையும் அடையாளப்படுத்தும் ராவணன் என்னும் அரக்கன் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ஆன்மா கடைசியில் தீக்குளித்து பரம்பொருளுடன் சேர்கிறது என்று ராமாயணத்துக்கு ஒரு உள்ளர்த்தம் சொல்வதைப் போல் ஆளாளுக்கு ஒரு வேதாந்த விளக்கத்தோடு புறப்பட்டு விட்டார்கள். கீட்ஸின் ஓட் டு நைட்டிங்கேல் கூட இதற்கு தப்பவில்லை. பாரதி குயில் பாட்டை இயற்ற இந்த ஓட் டு நைட்டிங்கேல் ஏற்படுத்திய தாக்கம்தான் காரணம் என்று வருந்து கட்டி கொண்டு நிற்கும் அரை ஆங்கில குறை தமிழ் பண்டிதர்களும் உண்டு. பேரறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் இப்படி ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். நம் ஆசிரியருடைய பார்வை அங்கிருந்துதான் விரிகிறது. நம் ஆசிரியர் தேப்போமியின் மாணவர் என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. ஆசிரியரின் விளக்கத்துக்கு வருகிறேன். அதற்கு முன்னால் இந்த கிண்டல் துணியை அவரும் சுட்டியிருப்பதையும் சொல்கிறேன்.